மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நான் ஆசிரியை திருமதி நித்ய வினோதினி யோகேஸ்வரன், ஐஸ்லபி தமிழ் வித்யாலயத்தின் சமூக விஞ்ஞான ஆசிரியை. மாணவர்களே, இன்று நாம் தரம் 10 வரலாறு பாடத்தில் இலங்கையும் மேற்குலகமும் என்ற பாடப்பகுதியில் 2 பகுதியை பார்க்க இருக்கின்றோம். ஆம், கடந்த மாதம் நாம் போர்த்துகேயரின் வருகை தொடர்பான பாடப்பகுதியை கற்றுக்கொண்டோம். இம்முறை ஒல்லாந்தரின் வருகை தொடர்பான பல்வேறு விடயங்களை நாம் கலந்துரையாட தயாராக இருக்கின்றோம். எனவே மாணவர்களே, இப்பாடப்பகுதி பரீட்சையில் உலக வரலாறுடன் தொடர்புடைய பல்வேறு விடயங்களை உங்களுக்கு வினாக்களாக வழங்க இருப்பதால், தொடர்ந்தும் வழங்கி வருவதால், இப்பாடப்பகுதி தொடர்பான பல்வேறு விடயங்களை நீங்கள் குறிப்புகளாக எடுத்துக் கொள்வதற்கு தயாராக இருங்கள். அதே நேரம் மாணவர்களே, இலங்கை படம் குறித்தலிலும் உலக படம் குறித்தலிலும் மிக முக்கியமான இடத்தை பெற்றுக்கொண்ட பாடம் என்று இதனை நாம் குறிப்பிட முடியும். ஆம், ஒல்லாந்தர். ஒல்லாந்த இனத்தவர் ஐரோப்பிய இனத்தவர்களுள் ஒருவர் என மாணவர்களே. ஆம், ஒல்லாந்து என்பது அவர்களது தாய்நாடு. இன்று எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆம், நெதர்லாந்து என அழைக்கப்படுவது இந்த ஒல்லாந்து நாடுதான். இவர்கள் டச்சு என்ற மொழி பேசுகின்றவர்கள். இதனூடாகத்தான் ரோம டச்சு சட்டம் என்பதும் நமக்கு அறிமுகமானது. ஆம், இவ்வாறான ஒல்லாந்தர் எவ்வாறு இலங்கைக்கு வருகை தந்தனர், அதற்கான பின்னணி எவ்வாறு உருவானது என்பது தொடர்பாக இந்த பாடப்பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, நாடுகான் பயணங்களில் ஈடுபட்ட முதல் நாட்டவர் யார்? ஆம், போர்த்துகேயர். போர்த்துகேயர் கிளை தேசத்தினில் வர்த்தகத்தை மேற்கொண்டிருந்த வேளையில் ஒல்லாந்தருக்கு கிளை தேசத்திற்கு வருவதற்கான பாதைகளை, அதாவது வர்த்தக ரகசிய பாதைகளை அறிந்து கொள்வதற்கு தடையாக இருந்தனர். இக்கால பகுதியில் அவர்கள் ஆசியாவுக்கு வருகை தந்த விதம் பின்வருமாறு நாம் அறிந்து கொள்ள முடியும். 16 காலப்பகுதியில், ஆம், மறுமலர்ச்சியின் பின்னர் கிளை தேசத்தில் பல்வேறு நாடுகளில் நாடுகான் பயணங்களில் ஈடுபட்டிருந்த ஐரோப்பியர்களுள் போர்த்துகேயர் ஆசியாவிற்கு வந்து தமது கரையோர பிரதேசத்தில் ஆட்சியை நிலைநிறுத்திக் கொண்டனர். இலங்கையிலும் 1505 காலப்பகுதியில் வருகை தந்து கரையோரத்தை தந்திரமான முறையில் கைப்பற்றிக் கொண்டனர். அதன் பின்னர் இங்கிருந்த வாசனை பொருட்கள், வர்த்தக பொருட்கள் ஆகியவற்றை ஐரோப்பாவிற்கு கொண்டு சென்று போர்த்துக்கல்லின் தலைநகரமான லிஸ்பன் துறைமுகத்தில் வர்த்தகம் செய்தனர். ஒல்லாந்தர் இந்த லிஸ்பன் துறைமுகத்திற்கு வந்து அவர்கள் கொண்டு வந்த வர்த்தக பொருட்களையும் வாசனை பொருட்களையும் விலை கொடுத்து வாங்கி அவற்றை ஐரோப்பா முழுவதும் வர்த்தகம் செய்வதையும் செயற்பாட்டில் ஈடுபட்டனர். இக்கால பகுதியில் ஒல்லாந்தருக்கும் ஸ்பானியர்களுக்கும் இடையில் ஒரு கருத்து முரண்பாடு காணப்பட்டது மாணவர்களே. ஆம், போர்த்துகேயரும் ஸ்பானியர்களும் கத்தோலிக்க சமயத்தை பின்பற்றும் மதத்தவர்கள். ஒல்லாந்தர் புரட்டஸ்தாந்த சமயத்தை பின்பற்றுவோர், உங்களுக்கு தெரியும். எனவே இங்கு மத ரீதியான ஒரு பிரிவினையே காணப்பட்டது. இந்த சூழ்நிலையில் ஸ்பானியருக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தை ஒல்லாந்தர்கள் ஆரம்பித்திருந்தார்கள். அங்கு ஸ்பானிய இனத்தவரான மன்னன் 2 பிலிப், இவர் போர்த்துக்கல்லின் அரசனாக கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. எனவே இந்த கருத்து முரண்பாடுகள், சுதந்திர போராட்ட செயற்பாடுகள் என்பதன் காரணமாக 2 பிலிப் மன்னன், ஸ்பானிய மன்னன், லிஸ்பன் துறைமுகத்தில் வர்த்தக செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு ஒல்லாந்தருக்கு தடை விதித்தான். எனவே ஒல்லாந்தர் வர்த்தக தடை ஏற்பட்டதன் விளைவாக வாசனை பொருட்களையும் வர்த்தக பொருட்களையும் தாமே தேடி செல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டது. போர்த்துகேயர் ரகசிய பாதைகளையோ கீழே தேசத்திற்கு வரும் பாதை வழிகளையோ பிறருக்கு அறிய தருபவர்களாக இருக்கவில்லை. உதாரணமாக ஒல்லாந்தர், ஆங்கிலேயர், பிரான்சியர் ஆகிய போர்த்துகேய ஐரோப்பிய இனத்தவர்களுக்கு போர்த்துகேயர்கள் தடையாக இருந்தனர். கப்பல்களில் ஆசியாவிற்கு வருவதற்கும் இடமளிக்கவும் இல்லை. ஆனாலும் ஒல்லாந்தர் ஒற்றர்கள் மூலமாகவும் ஏனைய வழிகளூடாகவும் 1595 போர்த்துகேயர் ஆசியாவிற்கு வருவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டனர். அதற்கமைய 1602 பல்வேறு ஒல்லாந்து வர்த்தக சங்கங்கள், பல ஒல்லாந்து வர்த்தக சங்கங்கள் ஆசியாவிற்கு வருகை தந்தாலும் வர்த்தக பொருட்களை பெற்றுக் கொள்வதில் அந்த சங்கங்களிடையே ஒரு போட்டி நிலை உருவானது. ஆசியாவில் நிலையான ஒரு வர்த்தகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருக்கவில்லை. இதனை அறிந்து கொண்ட ஒல்லாந்து அரசன் அக்கால பகுதியில் 1602 ஒல்லாந்து சங்கங்கள் அனைத்தையும் இணைத்து VOC உங்களுக்கு தெரியும் என மாணவர்களே, VOC ஒல்லாந்து கீழே தேச வர்த்தக சங்கம், ஒல்லாந்த கீழே தேச வர்த்தக சங்கத்தில் தமது செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான அதிகாரங்களை வழங்கினார். இதன் அடிப்படையில் வர்த்தக சங்கத்திற்கான அனுமதி பத்திரம் கிடைக்கப்பட்டது. ஆசியாவின் பல்வேறு நாடுகளை கைப்பற்றவும் அங்கு அவர்கள் கோட்டைகளை அமைப்பதற்கும் ஆளுநர்களை நியமிக்கவும் அந்த பிரதேசங்களை நிர்வாகம் செய்யவும் இந்த VOC சங்கத்திற்கு அனுமதி கிடைத்தது. இதன் அடிப்படையில் மாணவர்களே, 1602 ஜாவா தீவின் பத்தேவியா, ஒல்லாந்தர்களின் கீழே தேச வர்த்தக மத்திய நிலையம் எது என கேட்டால் நீங்கள் இந்த இடத்தை குறிப்பிட வேண்டும் மாணவர்களே. ஜாவா தீவின் பத்தேவியா என்ற இடம், அங்கு அவர்களது கீழே தேச தலைமையகத்தை அமைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாட்டிற்கும் வர்த்தக நோக்கத்திற்கான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு தயாராகினர். அந்த வகையில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் பல்வேறு தீவுகளையும் இந்தியாவின் கடற்கரையோர பிரதேசங்கள் பலவற்றையும் பெற்றுக்கொண்டு போர்த்துகேயருக்கு சரிசமமான வர்த்தக போட்டியில் ஈடுபட்டிருந்தனர். உதாரணமாக மாணவர்களே, போர்த்துகேயருக்கும் ஒல்லாந்தருக்கும் பல்வேறு மோதல்கள் இடம்பெற்றதை இங்கு நாம் உதாரணமாக குறிப்பிட முடியும். இலங்கை மீது அவர்களது கவனம் இவ்வாறுதான் திரும்பியது மாணவர்களே. போர்த்துகேயரை விரட்டுவதற்கான ஒரு சூழ்நிலையில் கண்டி மன்னர்களும் இதற்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு கண்டி மன்னர்களின் உதவியை பெற்றுக்கொள்ள அல்லது உதவி வழங்குவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள். மிக நீண்ட காலம் செல்வதற்கு முன்னறியமானவர்களை இலங்கை மீது அவர்களது கவனம் திரும்பியது என்பதை நாம் இங்கு குறிப்பிட வேண்டும். 1602 ஜோரிஸ்வான் ஸ்பில் பர்ஜன், ஒல்லாந்து தளபதி ஜோரிஸ்வான் ஸ்பில் பர்ஜன், இவர் 3 கப்பல்களுடன் இலங்கையின் கிழக்கு பகுதி அதாவது மட்டக்களப்பு தரையிறங்கியதாகவும் அங்கிருந்து கண்டிராசதானிக்கு ஜூலை மாதம் அளவில் வருகை தந்து முதலாம் விமல தர்ம சூரிய மன்னன், மிக பலம் பொருந்திய சிறப்பு மிக்க மன்னன் முதலாம் விமல தர்ம சூரிய மன்னனை சந்தித்தார். இக்காலகட்டத்தில் போர்த்துகேயரின் நடவடிக்கைகளை விமல தர்ம சூரிய மன்னன் எதிர்த்து அதிருப்தி அடைந்து காணப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை விரட்டுவதற்கு ஒல்லாந்தரின் துணை அவனுக்கு தேவைப்பட்டது. எனவே அவர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு இவர் தயாரானார். ஸ்பில்பர்ஜன் சென்று 3 மாதங்களின் பின்னர் சிபெல் த வாட் என்ற தூதுக்குழு விமல தர்ம சூரிய மன்னனை சந்திக்க வந்த வேளையில் மன்னன் மிக கோலாகலமாக இந்த ஒல்லாந்து இனத்தவர்களை வரவேற்றார். அதே நேரமானவர்களே, சில சந்தர்ப்பம் சிபெல் த வாட் அவர்களுடன் போரிடுவதற்கான ஒரு மோத வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதாவது தேவையற்ற கருத்து முரண்பாடுகள் காரணமாக மோதல் ஏற்பட்டு அதில் சிபெல் த வாட் கொல்லப்பட்டார். முதலாம் விமல தர்ம சூரிய மன்னனால் போர்த்துகேயரை விரட்டுவதற்கு ஒல்லாந்தரின் உதவி எதிர்பார்க்கப்பட்டிருந்த வேளையில் இந்த சம்பவம் அவர்களது செயற்பாட்டிற்கு தடையாக அமைந்தது. இப்பொழுது உங்களுக்கு இது புரிந்திருக்கும். மாணவர்களை, கடந்த கால பரீட்சை வினாத்தாள்களில் இந்த விடயம், அதாவது ஸ்பில்பர்ஜனின் வருகை தொடர்பாகவும் சிபெல் த வாட்டின் வருகை தொடர்பாகவும் பல்வேறு வினாக்கள் வினவப்பட்டிருந்தன. எனவே இவ்வாறான விடயங்களை நீங்கள் குறிப்புகளாக எடுத்துக் கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு கண்டிராஜ்ய பகுதியில் கூறியிருந்த ஒரு விடயத்தை இங்கு மீட்டு உங்களுக்கு கூறலாம் என்று நினைக்கின்றேன். கண்டிராஜ்ய மன்னர்கள் தொடர்பான பல்வேறு விடயங்கள் ஒல்லாந்தருடன் தொடர்புடையன. எனவே மாணவர்களே, கண்டிராஜ்ய மன்னர்களின் ஒரு அட்டவணை, அதாவது ஒரு தொகுப்பு இங்கு உங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படும். இந்த பாட இறுதியில் நான் கண்டிராஜ்ய மன்னர்கள் தொடர்பான ஒல்லாதருடனான தொடர்பு தொடர்பான ஒரு தொகுப்பினை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த இடத்தில் மன்னர்களின் பெயர் விவரங்களை நீங்கள் பின்வருமாறு சுருக்கமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனை கூறிவிட்டு அடுத்த விடயத்திற்கு செல்கின்றேன். ஆம், சேன ஜயா கரளி ராஜா விமல சேனா, இரண்டாம் ராஜ இரண்டாம் விமல வீரபரா விஜய கீர்த்தி ராஜ விக்ரம. ஆம், சேன ஜயா கரளி ராஜா விமல சேனா, இரண்டாம் ராஜ இரண்டாம் விமல வீரபரா விஜய கீர்த்தி ராஜ விக்ரம. மாணவர்களே, இந்த மன்னர்களின் பெயர்களை நாம் இவ்வாறு அறிந்து கொள்வோம். சேனா சம்மத விக்ரமபாகு, ஜயவீர பண்டார, கரளியத்த பண்டார, அடுத்ததாக முதலாம் ராஜசிங்க மன்னன், முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன், செனரத் இரண்டாம் ராஜசிங்க மன்னன், இரண்டாம் விமலதர்ம சூரிய மன்னன், வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன், விஜய ராஜசிங்கன், கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன், ராஜாதி ராஜசிங்கன், ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன். மாணவர்களே, இந்த மன்னர்களுள் முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் காலத்தில்தான் போர்த்துகேயருடனான தூது தொடர்பு ஆரம்பமானது. இந்த மன்னர்களின் ஆட்சி காலம், ஏனென்றால் மாணவர்களே, ஆட்சி காலத்துடன் தொடர்புடைய சம்பவங்கள் தான் நாம் விளக்கத்திற்கு வழங்க வேண்டிய விடைகளாக இருக்கும். எனவே இந்த மன்னர்களின் ஆட்சி காலம் தொடர்பான சின்ன ஒரு விளக்கம் ஒன்றை பெற்றுக்கொண்டு செல்வோம். நான் ஏற்கனவே இது குறிப்பிட்ட விடயம் தான் மாணவர்களே. மன்னர்களின் பெயர்களின் அருகில் பின்வரும் இலக்கங்களை இட்டுக் கொள்ளுங்கள். 14 ஒரு தடவை, 15 நான்கு தடவை, 16 மூன்று தடவை, 17 ஐந்து தடவை. 14 ஒரு தடவை, 15 நான்கு தடவை, 16 மூன்று தடவை, 17 ஐந்து தடவை. 14 பக்கத்தில் 69, அதன் கீழ் 11, 51, 81, 92, 16 அருகில் 04, 35, 87, 07, அதாவது 17 பக்கத்தில் 07, 39, 47, 81, 98, 69, 11, 51, 81, 92, 04, 35, 87, 07, 39, 47, 81, 98. மாணவர்களே, இந்த வழிமுறையில் நீங்கள் ஆட்சி காலத்தை பின்வருமாறு அறிந்து கொள்ளுங்கள். உதாரணமாக விமலதர்ம சூரிய மன்னனின் ஆட்சி காலம் 1592 தொடக்கம் 1604 வரை. எனவே 1602 ஜோரிஸ்வான் ஸ்பில்பர்ஜன் வருகை தந்தார் என்றால் அவர் சந்தித்தது முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் என்பதை நீங்கள் இவ்வாறு இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து மன்னர்களின் ஆட்சி செயற்பாடுகள் தொடர்பாகவும் தொடர்பு தொடர்பாகவும் பார்ப்போம். விமலதர்ம சூரிய மன்னனின் பின்னர் அவரது ஒன்றுவிட்ட சகோதரன் செனரத் மன்னன் ஒல்லாந்து தூதுக்குழுக்கள் இரண்டுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் அது சாதகமான ஒரு நிலையில் காணப்படவில்லை. இரண்டாம் ராஜசிங்க மன்னன், மகா ஆஸ்தான குமாரன் எனும் ஒரு வீரம் மிகுந்த மன்னன் ஒல்லாந்தர் உதவியை பெற்று போர்த்துக்கேயரை நாட்டிலிருந்து விரட்டிய சம்பவம் மிக முக்கியமான விடயம். அதாவது ஒல்லாந்தரின் வருகையுடன் தொடர்பட்ட மிக முக்கியமான சம்பவங்கள் இந்த மன்னன் காலத்தில்தான் நான் அறிந்து கொள்ள வேண்டும். செனரத் மன்னனின் பின்னர் அவனது மகனான இரண்டாம் ராஜசிங்க மன்னன் போர்த்துக்கேயரை இலங்கையிலிருந்து வெளியேற்ற உறுதியுடன் செயற்பட்டார். பலம் வாய்ந்த கடற்படை ஒன்று இல்லாததுதான் அவரது செயற்பாட்டிற்கு தடையாக இருந்தது. எனவே உள்ளாந்தரின் உதவியை நாடினார். கிளை தேச வர்த்தக நிலையமான பத்தேவியாவிற்கு தூதுக்குழுவை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தினார். மாணவர்களை, பத்தேவியாவிற்கு தூதுக்குழுவை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தும் அளவிற்கு போர்த்துக்கேயரை விரட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஒரு இருந்தது. போர்த்துக்கேயரை வெளியேற்றுவதற்கு தமக்கு உதவி வழங்குமாறும் அதற்கு கைமாறாக கருவா வர்த்தகத்தின் உரிமையை அதனையும் கிழக்கு கடற்கரையில் ஒரு துறைமுகத்தையும், அதாவது கிழக்கு கடற்பிரதேசத்தில் இருக்கின்ற திருகோணமலை, மட்டக்களப்பு போன்ற மிக முக்கியமான துறைமுகங்களில் ஒரு துறைமுகத்தையும் தாம் வழங்குவதாகவும் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதற்கு ஒல்லாந்தர் இணக்கம்தான் தெரிவித்திருப்பார்கள் என மாணவர்களை. ஆம், ஏனென்றால் போர்த்துக்கேயரை இந்த நாட்டிலிருந்து விரட்டி தாம் வர்த்தக உரிமையை கைப்பற்ற வேண்டும் என்பது ஒல்லாந்தரின் மிக முக்கியமான நோக்கம். எனவே இதற்கு ஒப்புக்கொண்டனர். மன்னருக்கு ஒரு ஐரோப்பிய இனத்தவரை விரட்டிவிட்டு இன்னொரு ஐரோப்பிய இனத்தவரை உள்ள எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கவில்லை. என்றாலும் அதற்கான சூழல் கடற்படை பலம் இல்லாதது என்பதனால் உருவானது. மன்னனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையே இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் விளைவாக 1638 வெஸ்டர்போல்ட் அவர்களின் தலைமையில் மே மாதம் ஒரு ஒப்பந்தம் இடம்பெற்றது. அதற்கு முன்னர் அதற்கான செயற்பாடு ஒன்று இடம்பெற்றது. மாணவர்களே, அந்த காலப்பகுதியில் மட்டக்களப்பில் போர்த்துகேயரின் கோட்டையை ஒல்லாந்தர்கள் தாக்கி போர்த்துக்கேயரை அங்கிருந்து வெளியேற செய்தனர். எனவே இந்த செயற்பாடு மன்னனுக்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் கொடுத்ததால் அதே மாதத்தில் ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள். இதனை நாம் வெஸ்டர்போல்ட் ஒப்பந்தம் என்று குறிப்பிடுவோம். வெஸ்டர்போல்ட் என்ற ஒப்பந்தம் என்ற பெயரை தவிர்த்து 1638 ஒப்பந்தம் என்று இதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்ட விடயம், போர்த்துக்கேயரை இலங்கையிலிருந்து வெளியேற்றுவதற்கு கண்டி மன்னனுக்கு உதவி வழங்க ஒல்லாந்தர் ஒப்புக்கொண்டார் என்ற ஒரு விடயம். அதாவது போர்த்துக்கேயரை இலங்கையிலிருந்து வெளியேற்றுவதற்கு கண்டி மன்னனுக்கு உதவி வழங்க ஒல்லாந்தர் உடன்பட்டார். அவ்வாறு அவர்களை வெளியேற்றுவதற்கு மேற்கொள்ளப்படும் போரில் ஒல்லாந்தருக்கு ஏற்படும் செலவை கருவா, மிளகு, தேன்மெழுகு என்பவற்றை வழங்குவதன் மூலம் நிவர்த்தி செய்ய மன்னன் உடன்பட்டார். மாணவர்களே, போரில் ஏற்படுகின்ற செலவை நிவர்த்தி செய்வதற்காக மன்னர் கருவா, மிளகு, தேன்மெழுகு என்பவற்றை வழங்கி அதனை நிவர்த்தி செய்ய உடன்பட்டார். ஆம், இந்த உடன்படிக்கையின் அடுத்த விடயம், யானைகள் தவிர கண்டி ராசதானியின் ஏனைய வர்த்தக பொருட்களை பணம் கொடுத்து பெறும் ஏகபோக உரிமை, அதாவது வேறு யாரிடமும் வர்த்தகம் வைத்துக் கொள்ளாது, ஒரே உரிமை, ஏக உரிமை வழங்கப்பட்டது ஒல்லாந்தருக்கு என்ற ஒரு குறிப்பும் இங்கு காணப்படுகின்றது. யானைகள் மாத்திரம், யானைகள் தவிர கண்டி ராஜதானியின் ஏனைய வர்த்தக பொருட்களை பணம் கொடுத்து பெறும் ஏகபோக உரிமை ஒல்லாந்தருக்கு வழங்கப்பட்டது. போர்த்துக்கேயரிடமிருந்து கைப்பற்றப்படும் கோட்டைகளில் மன்னன் விரும்பினால் மாத்திரம் ஒல்லாந்தரது படைகளை நிறுத்துவதற்கு உடன்படல். இந்த வார்த்தை மிக முக்கியமானது மாணவர்களே. ஆம், இரண்டாம் ராஜசிங்க மன்னனுடன் தொடர்புடைய ஒல்லாந்தரின் தந்திர செயற்பாட்டை காட்டும் வாசகம் இதுதான். ஒல்லாந்தரிடமிருந்து கைப்பற்றப்படும் கோட்டைகளில் மன்னன் விரும்பினால் ஒல்லாந்தரது படையை நிறுத்துவதற்கு உடன்படல். இதன் அடிப்படையில் 1638 பின்னர் போர்த்துக்கேயரை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கு கிட்டத்தட்ட 20 சென்றது மாணவர்களே. படிப்படியாக பல்வேறு தாக்குதல்கள் மூலமாக ஒவ்வொரு கோட்டைகளும் மீள பெற்றுக் கொள்ளப்பட்டன. அக்காலத்தில் போர்த்துக்கேயரின் கீழ் கரையோரத்தில் திருகோணமலை, நீர்கொழும்பு, காலி, கழுத்துறை, கொழும்பு, மன்னார், யாழ்ப்பாணம் போன்ற கோட்டைகள் ஒல்லாந்தராலும் கண்டிமன்னனாலும் கைப்பற்றுவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபடுத்தப்பட்டன. மீண்டும் ஒருமுறை குறிப்பிடுகின்றேன், இந்த விடயங்கள் உங்கள் குறித்தலுக்காக வினவப்படும். திருகோணமலை, நீர்கொழும்பு, காலி, கழுத்துறை, கொழும்பு, மன்னார், யாழ்ப்பாணம் ஆகிய கோட்டைகள். இது போர்த்துக்கேயருக்கு சொந்தமாக இருந்த கோட்டைகள். அதன் அடிப்படையில் திருகோணமலை, நீர்கொழும்பு ஆகிய கோட்டைகளை கைப்பற்றிய பின்னர் மன்னனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாயிற்று. மாணவர்களே, திருகோணமலை நீர்கொழும்பு கோட்டைகளை கைப்பற்றியதன் பின்னர் ஒல்லாந்தர் அவற்றை மன்னனுக்கு ஒப்படைக்க தவறியதுதான் இந்த கருத்து முரண்பாட்டிற்கு காரணம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் மாணவர்களை, 1639 ஒப்பந்தத்தில் போர்த்துகேயரிடமிருந்து கைப்பற்றப்படும் கோட்டைகளில் மன்னன் விரும்பினால் மாத்திரம் அவற்றை ஒல்லாந்தரது படைகளை நிறுத்தி வைக்க அனுமதி காணப்பட்டது. என்றாலும் மன்னனின் அனுமதியை விருப்பத்தை பெற்றுக் கொள்ளாமலே கோட்டையில், அதாவது போர்த்துகேயரின் கோட்டையில் ஒல்லாந்து படை நிறுத்தி வைக்கப்பட்டது. அதன் பின்னர் மாணவர்களே, ஒல்லாந்தரால் கைப்பற்றப்பட்ட கோட்டைகள் மன்னனுக்கு மீள ஒப்படைப்பதில் இவர்களுக்கு தாமதம் காணப்பட்டது. எனவே ஒல்லாந்தரது நோக்கம் இலங்கையின் கரையோரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பது இந்த தந்திர செயற்பாடுகளின் மூலம் உறுதியாக தெரிகின்றது என மாணவர்களே. என்றாலும் மன்னன் இந்த கருத்து முரண்பாட்டில் விரிசலை பெரிதாக்கிக் கொள்ளவில்லை. ஏனென்றால் ஏனைய கோட்டைகளை கைப்பற்ற வேண்டியது அவர்களது தேவையாக இருந்தது. நீர்கொழும்பு, காலி ஆகிய பிரதேசங்கள் கோட்டைகள் கைப்பற்றப்பட்டதன் பின்னர் அவையும் மன்னனுக்கு மீள ஒப்படைக்கப்படவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால் மாணவர்களே, அங்கு உயர்தரக கருவா காணப்பட்டதுதான், அதிகமாக விளையும் பிரதேசமாகவும் அங்கு காணப்பட்டதுதான். எனவே மன்னன் அவர்களுக்கு தேவையான போர் செலவுகளை வழங்காது, அங்கு நிறுத்தப்பட்ட படைகளுக்கு உதவி வழங்காது, இவ்வாறு தமது எதிர்ப்பு செயற்பாடுகளில் ஈடுபட்டார். இவ்வாறு கருத்து முரண்பாடுகள் படிப்படியாக அதிகரித்திருந்த வேளையில் ஒல்லாந்தரின் உதவி கட்டாயமாக இரண்டாம் ராஜசிங்க மன்னனுக்கு தேவைப்பட்ட காரணத்தால் மிக பொறுமையோடு செயற்பட்டார் என்று குறிப்பிட முடியும். இந்த காலப்பகுதியில் இரண்டாம் ராஜசிங்க மன்னனை சந்திப்பதற்கான அடுத்த ஒரு தூதுக்குழு வருகை தந்தது. அந்த தூதுக்குழுவின், அதாவது ஹெல்பர்ட் அவர்களின் தலைமையில் வந்த தூதுக்குழு கொழும்பு கோட்டையை தாக்கியது. கொழும்பு கோட்டை மிக பாரதூரமாக தாக்கப்பட்டதன் பின்னர் ஒல்லாந்தரிடம் போர்த்துகேயர் அதன் திறப்பினை, அதாவது சாவியை ஒப்படைத்து அங்கிருந்து சென்றனர். அதன்படி 1558 ஒல்லாந்தரது தலைமையகமாக கோட்டை, அதாவது கொழும்பு கோட்டை தீர்மானிக்கப்பட்டது. அதுவரை காலியில் இருந்த தமது கோட்டையை கொழும்பிற்கு மாற்றினர். அதன் பின்னர் கரையோரத்தின் பல பகுதிகள் ஒல்லாந்தர் வசமானது என்று குறிப்பிட முடியும். எனவே மன்னன் இவர்களது தந்திரமான செயற்பாடுகளை தொடர்ந்தும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கு எதிரான பல்வேறு வேலைகளில் அவர் ஈடுபட்டார். அந்த சூழ்நிலையில் ஒல்லாந்தரால் கைப்பற்றப்பட்ட பல்வேறு கரையோர பிரதேசங்களை தாம் கைப்பற்றுவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டார். அதே நேரம் ஒல்லாந்தரும் கண்டி பிரதேசத்தின் பல்வேறு பிரதேசங்களை தாம் கைப்பற்றுவதற்கான செயற்பாடுகளிலும் ஈடுபட்டார்கள். இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கியது போல, இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கியது போல, இந்த பழமொழி இங்குதான் பொருத்தமாக வளமையாக கூறப்பட்டு வருகின்றது என மாணவர்களே. ஆம், போர்த்துகேயரை விரட்டுவதற்காக ஒல்லாந்தரை வரவழைத்துக் கொண்டது இஞ்சியை கொடுத்து மிளகாயை வாங்கியது போல என்பது தெளிவாகின்றது. மாணவர்களை, ஒல்லாந்தர் கொழும்பு, மாத்தரை, நீர்கொழும்பு, கற்பிற்றி, மன்னார், யாழ்ப்பாணம், திருகோணமலை, மட்டக்களப்பு ஆகிய பிரதேசங்களில் ஒல்லாந்தரது கோட்டையை தகர்த்து தமது கோட்டையை நிறுவிக்கொண்டனர். இது தவிர ஆணையிரவு, பருத்தித்துறை, ஊர்காவத்துறை ஆகிய பிரதேசங்களில் தமது கோட்டைகளை நிர்மாணித்தும் கொண்டனர். போர்த்துகேயரை விட அதிகம் பலம் பொருந்தியவர்களாக இந்த ஒல்லாந்தர்கள் காணப்பட்டனர் என்று இங்கு தெளிவாகின்றது. இந்த ஒல்லாந்தர் கண்டி ராஜ்யத்துடன் எவ்வாறு தமது தொடர்புகளை பேணிக் கொண்டார்கள் என்றால் மாணவர்களே, ஒரு வழியாக ஆக்கிரமிப்பு என்ற வழியிலும், வர்த்தக தொடர்பிலும், தூது தொடர்பாகவும், அதாவது கடித பரிமாற்றம் வைத்துக் கொள்ளும் அளவிற்கு தூது தொடர்பு கொண்டவர்களாகவும் காணப்பட்டார்கள். போர்த்துகேயரை போன்று பல்வேறு ஆக்கிரமிப்புகளை மேற்கொள்வதை இவர்கள் தவிர்த்துக் கொண்டார்கள். காரணம் என்னவென்றால் மாணவர்களே, கண்டி மன்னர்களின் பலம், அவர்களது செயற்பாடுகளின் உறுதித்தன்மை, மக்களின் ஒற்றுமை என்பவற்றை அவர்கள் அறிந்து கொண்டதுதான் இங்கு புலப்படுகின்றது. ஆம், பரீட்சையில் வினவப்படுகின்ற வினாக்களில் ஒன்றுதான் மாணவர்களே, போர்த்துகேயரும் ஒல்லாந்தரும் கண்டியை கைப்பற்றிய தவறியமைக்கு காரணம் என்ன, அல்லது செல்வாக்கு செலுத்திய காரணிகள் என்ன என்று கேட்கும் பொழுது நாம் உறுதித்தன்மை, அதாவது மன்னர்களின் மக்களின் ஒற்றுமை என்பவற்றை இங்கு நாம் குறிப்பிட முடியும். 1638 தொடக்கம் 58 காலப்பகுதியில் ஒல்லாந்தருக்கும் போர்த்துகேயருக்கும் இடையில் போர் இடம்பெற்றது. 1558 தொடக்கம் 1675 காலப்பகுதியில் இக்காலப்பகுதியில் ஒல்லாந்தரின் கொள்கை கண்டிராஜ்யத்தை கைப்பற்றும் அளவிற்கு முன்னெடுத்து செல்லப்பட்டது. அதாவது கடல் வழியாகவும் தரை வழியாகவும் கண்டிராசதானியை சுற்றி வளைக்கும் செயற்பாடுகள் இக்கால பகுதியில் இடம்பெற்றன. அதன் அடிப்படையில் கிழக்கு மேற்கு கரையோர பிரதேசங்களில் சுற்றியிருந்த கண்டி பிரதேசங்கள் அதிகளவில் உள்ளந்தரால் கைப்பற்றப்பட்டன. இவ்வாறான செயற்பாடுகளை பொறுத்துக் கொள்ளாத இரண்டாம் ராஜசிங்க மன்னன் 1670 ஆண்டு ஆகும் பொழுது ஒல்லாந்தருக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டார். கண்டிராஜ்ய மக்கள் படைகள் பலம் பொருந்தியது என்பதனை ஒல்லாந்தர்கள் அறிந்து கொண்ட சந்தர்ப்பம் இதுதான். மாணவர்களே, அதாவது ஒல்லாந்தரால் கைப்பற்றப்பட்ட பல்வேறு கோட்டைகளை மீண்டும் தம் வசம் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பலம் மன்னனுக்கு இருந்தது. இரண்டாம் ராஜசிங்க மன்னனின் பலம் பற்றி தெரிந்து கொண்ட ஒல்லாந்தர் கண்டிராஜ்யத்துடன் தாக்குதல்கள் அதாவது ஆக்கிரமிப்புகளை மேற்கொள்வதை குறிப்பிட்ட காலம் வரை தவிர்த்துக் கொண்டார்கள். அதன் பின்னர் மன்னர்களுடன் சமாதான தொடர்புகள் தூது தொடர்புகள் என்பவற்றை மேற்கொண்டமைக்கான சான்றுகள் பண காணப்படுகின்றன. மாணவர்களே, இரண்டாம் ராஜசிங்க மன்னனின் பின்னர் அவரது மகனான இரண்டாம் விமல தர்ம சூரிய மன்னனுடன் அதன் பின்னர் ஸ்ரீ வீரபராக்கிரம நரேந்திர சிங்க மன்னனுடனும் விஜயராஜ சிங்க மன்னனுடனும் பல்வேறு தூது தொடர்புகள் தூது பயணங்கள் இடம்பெற்றதாக குறிப்புகள் காணப்படுகின்றன. மன்னனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையில் பல்வேறு நிலைகளில் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் இவர்களது தூது தொடர்புகள் ஏதோ ஒரு வகையில் இடம்பெற்றது. மாணவர்களே, உதாரணமாக கடவைகளை மூடுதல் போன்ற செயற்பாடுகளின் ஊடாக இரு சாராரிடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. மன்னர்களுக்கு தேவையான போது கப்பல்களை வழங்கி அவற்றிற்கான உதவிகளை செய்யும் அளவிற்கும் இவர்களது உறவு காணப்பட்டது. தூது பயணங்களின் போது மாணவர்களை பின்வருமாறு பல்வேறு கடிதங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. மாணவர்களே, ஆம், நமது இரண்டாம் ராஜசிங்க மன்னன் தனது கடிதத்தில் தன்னை ஸ்ரீ சிங்களாதீஸ்வர என்ற பெயரில் குறிப்பிட்டார். அதே போன்று அவர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது அவர்களை வெளித்த விதம் எனக்கு பணிபுரியும் அன்பான ஒல்லாந்த இனத்தவர்களே என்ற வாசகங்கள் அவர்களுடன் காணப்பட்ட தூது தொடர்புக்கு உதாரணம். அவர்களும் அதாவது ஒல்லாந்தரும் தங்களது பணிவுள்ள சேவையாளர் என்று குறிப்பிட்டனர். இவ்வாறானதொரு தந்திர தொடர்பு ஆக்கிரமிப்புகளையும் பிரச்சினைகளையும் தவிர்த்துக் கொள்வதற்கு ஒல்லாந்தராலும் கண்டி மன்னர்களாலும் மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறு பரிசு பொருட்களும் மாணவர்களை பரிமாறிக்கொள்ளப்பட்டன. ஆம், தரம் 9 நீங்கள் இது தொடர்பாக கற்றிருப்பீர்கள் என மாணவர்களை. ஒல்லாந்தருக்கு வழங்கிய பரிசுகள் என்று உதாரணமாக நான் குறிப்பிட முடியும். ஒல்லாந்தர் போர்த்துகேயரிடமிருந்து கைப்பற்றிய கொடி, குதிரைகள், பாரசீக ஈட்டி, வில்லு, அதே போன்று சந்தனக்கட்டை, செம்மறியாடுகள், பாரசீக செம்மறியாடுகள் என்பவற்றையும் சில மிருகங்களையும் பரிசாக வழங்கினர். மன்னன் தங்க சங்கிலி, மோதிரம், தங்க பாதினி என்பவற்றை பரிசாக வழங்கினார். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மாணவர்களை, இங்கு சமாதான கொள்கையினூடாக மோதல்கள் தவிர்த்துக் கொண்டது தெளிவாகின்றது. என்றாலும் இரண்டாம் விமல தர்ம சூரியனின் பின்னர் வீரபராக்கிரம நரேந்திர சிங்க மன்னன் ஆட்சிக்கு வந்தார். அவர்தான் குண்டகசாலை இளவரசன் என்று அழைக்கப்படுகின்றார். இவர் காலத்தில் சில விரிசல்கள் ஒல்லாந்தருடன் ஏற்பட்டது. அதற்கு முன்னர் இரண்டாம் விமல தர்ம சூரிய மன்னன் காலத்தில் பர்மாவிலிருந்து உபசப்பதா நிகழ்விற்காக பிக்குகளை வரவழைக்க ஒல்லாந்தர்கள் கப்பல்கள் வழங்கியது, பிட்டிகள கோரளையில் கருவா உற்பத்திக்கான ஒல்லாந்தருக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கியது, மன்னனின் கருவா பாக்கு யானைகள் என்பவற்றை வர்த்தக சங்கத்தின் மூலம் பணம் கொடுத்து வாங்குவதற்கு உடன்படிக்கை மேற்கொண்டது. இவை அனைத்தும் இரண்டாம் விமல தர்ம சூரிய மன்னன் காலத்தில் ஒல்லாந்தருடன் மேற்கொண்ட ஒப்பந்த சமாதான தொடர்புகளாக நாம் குறிப்பிட முடியும். வீரபராக்கிரம நரேந்திர சிங்க மன்னன் காலத்தில் ஏற்பட்ட விரிசல்களின் பின்னர் வர்த்தக தடைகள் அதிகமாக ஏற்பட்டன. மாணவர்களே, கற்பிட்டி புத்தளம் ஆகிய துறைமுகங்களின் ஊடாக கண்டிராசதானி மன்னர்கள் பாக்கு, யானைகள், யானை தந்தம் என்பவற்றை இந்தியாவுக்கு அனுப்பினர். எனவே இவற்றிற்கு ஒல்லாந்தர் தடை விதித்தனர். எனவே ஒல்லாந்தர் கண்டியினூடாக கொண்டு சென்ற யானைகளை பயன்படுத்தி கொண்டு சென்ற வாசனை பொருட்கள், வர்த்தக பொருட்களை மன்னன் தடை செய்தான். இவ்வாறான ஒரு விரிசல் காரணமாக கண்டியை மீண்டும் கைப்பற்றுவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழல் உருவாகியது. அதன் அடிப்படையில் வீரபராக்கிரம நரேந்திர சிங்க மன்னனின் பின்னர் ஆட்சிக்கு வந்த கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன், கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் காலத்தில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. மாணவர்களே, ஆம், உங்களுக்கு தெரியும், வெளிவிட்ட சரணங்கர தேரரின் உதவியுடன் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் பௌத்த சமயத்திற்கு பல்வேறு செயற்பாடுகளை வழங்கினார் என்பதும், உதாரணமாக உபசம்பதா நிகழ்விற்கு சீய தேசத்திலிருந்து தூதுக்குழுக்களை வரவழைப்பதற்கு உள்ளாந்தரின் உதவி கப்பல்களை பெற்றுக் கொண்டார் என்பதாகவும், அவ்வாறாக வந்த உபாலி தேரரின் தூதுக்குழு மூலமாக இலங்கையில் 1753 ஆண்டு சீயம் நிக்காயா என்பது என்ற ஒரு வழிபாட்டு முறை ஆரம்பமானது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறாக கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னனின் செயற்பாடுகள் இடம்பெற்றிருந்த வேளையில் கண்டி ராஜ்யத்திற்கும் உள்ளாந்திருக்கும் இடையில் மோதல்கள் 1762 ஆண்டளவில் ஏற்பட்டதாக தெரிகின்றது. 1762 கண்டி ராஜதானிக்கும் உள்ளாந்தருக்கும் இடையில் மோதல்கள் ஏற்பட்டன. இந்த மோதல்களின் காரணமாக கண்டி மன்னன் உள்ளாந்தரை விரட்டுவதற்கான வேறு வழிகளை தேடினான். அந்த சந்தர்ப்பத்தில்தான் 1762 ஜான் பைப்பர்ஸ் ஆங்கிலேய தூதுக்குழு, அதாவது ஆங்கிலேயர்கள் இலங்கை வருவதற்கான அடித்தளம் இடப்பட்டது என்று கூற முடியும். 1762 ஜான் பைப்பர்ஸ் என்ற தூதுவன், ஆங்கிலேய தூதுவன் இலங்கைக்கு வருகை தந்தது ஒல்லாந்தருக்கு அச்சத்தை வரவழைத்தது. அதன்படி பெரன் வன் எக் என்ற ஆளுநரின் தலைமையில் 6 படைகளை உருவாக்கி அவற்றை 6 வழிகளூடாக கண்டிக்கு அனுப்பி ஆக்கிரமிப்பு செயற்பாடுகளில் ஈடுபட்டார். என்றாலும் மாணவர்களே, கண்டி மக்களின் போர் தந்திரம் உங்களுக்கு தெரியும். மறைந்திருந்து தாக்கும் கெரில்லா போர் முறையை பயன்படுத்தி உள்ளாந்தர் இலங்கை மீது தமது அதிகாரத்தை, அதாவது கண்டி மீது ஆக்கிரமிப்புகளை மேற்கொள்வதை தவிர்த்துக் கொண்டனர். 1765 ஆண்டு மீண்டும் உள்ளாந்தரால் கண்டி மீது ஆக்கிரமிப்பு செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டது. கண்டி ராஜ்யம் உள்ளாந்தரால் ஆக்கிரமிக்கப்பட்டது. அதாவது கண்டி நகரை அந்த உள்ளாந்த படை அடைந்ததன் காரணமாக மன்னன் தனது பாதுகாப்பு கருதி கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் ஹிங்குராங்கெத்தே என்ற பகுதிக்கு தப்பி சென்றான். கண்டி நகரை கைப்பற்றிய உள்ளாந்தர் முன்வைத்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள மன்னன் இணங்கவில்லை. குறிப்பிட்ட காலம் வரை காத்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் மழைக்காலம்பம் ஆரம்பமானது. மழைக்கால சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கான ஒரு திறன் உள்ளாந்த படைக்கு இன்மையால் நோயால் பாதிக்கப்பட்டனர். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட கண்டி மன்னனும் மக்களும் உள்ளாந்தர் மீது தமது தாக்குதல்களை மேற்கொண்டதன் விளைவாக மீண்டும் உள்ளாந்தர் கண்டியை கைவிட்டு கரையோர பகுதிக்கு சென்றனர். இவ்வாறாக மோதல்கள் தொடர்ந்து மேற்பட்ட வேளையில் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் நாயக்க வம்ச மன்னன் என்ற ஒரு காரணத்தினால் பௌத்த பிக்குகளுக்கும் பிரதானிகளுக்கும் இடையில் ஒரு வெறுப்பு நிலை காணப்பட்டது. இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட உள்ளாந்தர் அதற்கான ஒரு தூதுக்குழுவை அனுப்பிவிட்டார். 1766 ஆம் ஆண்டு உள்ளாந்தரால் அனுப்பப்பட்ட தூதுக்குழு முன்வைத்த நிபந்தனைகளை மன்னன் ஏற்றுக்கொண்டு அவர்களது உடன்படிக்கைக்கு கைசாத்திர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. எனவே இந்த உடன்படிக்கையின் பின்னர் கண்டி ராஜ்யத்தின் சில பகுதிகளும் கரையோரமும் உள்ளாந்தருக்கு சொந்தமானதை இங்கு உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆமாணவர்களே, அந்த உடன்படிக்கையின் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இப்போ பார்ப்போம். யாழ்ப்பாணம், மன்னார், கட்பிட்டி, திருகோணமலை, திசாவை, காலிக்கோரளை, திருகோணமலையை சூழவுள்ள பிரதேசங்கள் என்பவற்றுக்கு உள்ளாந்தர் உரித்துடையவர்களாயினர். யாழ்ப்பாணம், மன்னார், கட்பிட்டி, கொழும்பு, காலி, திருகோணமலை ஆகிய சூழவுள்ள பிரதேசங்களை உரிமையாக்கிக் கொண்டனர். கரையோரம் தொடக்கம் நாட்டின் உட்பகுதியில் ஒரு கவை, அதாவது 6 கிலோமீட்டர் அளவு நிலம் உள்ளாந்தருக்கு உரித்தானது. கரையோரத்திலிருந்து 6 கிலோமீட்டருக்கு உட்பட்ட நிலம் உள்ளாந்தருக்கு சொந்தமானது என்ற ஒரு கூற்று காணப்படுகின்றது. இந்த உடன்படிக்கையின் மூலம் கண்டி ராஜதானி தீவுக்குள் அமைந்துள்ள மற்றும் ஒரு தீவு என்ற நிலையை அடைந்தது. உடன்படிக்கையின் பின்னர் வெகு விரைவில் அதன் விளைவு மன்னனுக்கு விளங்கியது. ஆமாணவர்களே, கரையோர பிரதேசங்களை மீண்டும் தனக்கு தருமாறு மன்னன் உள்ளாந்தரிடம் கேட்டபொழுதிலும் உள்ளாந்தர் அதற்கு செவிமடுக்கவில்லை. அவர்கள் கரையோர பிரதேசங்களில் தமது நிர்வாகத்தை உறுதி செய்ததுடன் அப்பிரதேசங்களின் விவசாயத்தையும் கருவா பேச்சையையும் முன்னேற்றுவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தனர். 1766 செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் காரணமாக மன்னனுக்கும் உள்ளாந்தருக்கும் இடையே கருத்து வேறுபாடு அதிகரித்து சென்றது. உள்ளாந்தர் உடன்படிக்கையின் சில நிபந்தனைகளை மீறி மன்னனுக்கு உரித்தான பிரதேசங்களுக்கு உப்பு வழங்குவதை தடை செய்தனர். இதனால் கண்டி மக்கள் மிகவும் இக்கட்டான ஒரு நிலைக்கு உருவாகினர். ஆமாணவர்களே, உள்ளாந்தரது தந்திர செயற்பாடுகளில் இரண்டாவது மிக முக்கியமான செயற்பாடு என்று இதை நாம் குறிப்பிட முடியும். மன்னனுக்கு உதவி வழங்குவதாக சமாதான உடன்படிக்கையாக செய்து கொண்டது மன்னனுக்கு எதிராக கண்டியின் பல பிரதேசங்களை ஒல்லாந்தருக்கு உரித்தாக்கும் ஒரு நிலையை உருவாக்கியது. கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னனின் பின்னர் 1782 ஆட்சிக்கு வந்த ராஜாதி ராஜசிங்க மன்னன், அவர் காலப்பகுதியிலிருந்து 1796 காலப்பகுதி. ஆம், என்ன சம்பவம் இடம்பெற்றது மாணவர்களே? ஆங்கிலேயரின் இலங்கை வருகை. 1796 இலங்கையின் கரையோர ஆங்கிலேயர் வசமான சம்பவம் தான் இது. அதுவரை உள்ளாந்தரது ஆட்சி இங்கு நிலை பெற்றிருந்தது. 1658 தொடக்கம் 1796 வரையான காலப்பகுதியில் இலங்கையின் கரையோர பிரதேசங்களை தம் வசம் வைத்திருந்த உள்ளாந்தரது செயற்பாடுகள் தொடர்பாகவே இந்த பாடப்பகுதியில் நாம் பார்த்தோம் மாணவர்களே. ஆம், ஒல்லாந்தர் இலங்கைக்கு வருகை தந்தது, கண்டி மன்னர்களுடனான தொடர்பு, கரையோரத்தின் போர்த்துக்கேய கோட்டைகளை தம்பசமாக்கிக் கொண்ட விதம் என்பது தொடர்பான பல்வேறு விடயங்களை நாம் இங்கு பார்த்தோம். இந்த பாடப்பகுதியில் மன்னனுக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையிலான தொடர்புகள் தொடர்பாக பல்வேறு வினாக்கள் உங்களுக்கு வழங்கப்படலாம். கண்டிராஜ்யம் தொடர்பாக ஒல்லாந்தரின் குறிக்கோள்கள் தொடர்பாக மிக முக்கியமான விடயங்கள் இங்கு 4 விடயங்களின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளன பாடநூலின் 148 பக்கத்தில். எனவே மாணவர்களே, இந்த பாடப்பகுதி தொடர்பான விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்டிராஜ்யம் தொடர்பான உள்ளாந்தரின் குறிக்கோள்களில் காணப்படும் சிறப்பு இயல்புகள் என்ற விடயங்களை நீங்கள், உள்ளாந்த கிழக்கிந்திய வர்த்தக சங்கத்தின் நட்டம் ஏற்படும் மோதல்களிலிருந்து விலகி கண்டிராஜ்யத்துடன் சமாதான செயற்பட உள்ளாந்தர் முயன்று கொண்டதை அதன் சிறப்பு இயல்புகள், அதாவது அவர்களது சிறப்பு என்று குறிப்பிட முடியும். கண்டிராஜ்ய மன்னனின் நல்லெண்ணத்தை பெற்றுக் கொள்ளும் பொருட்டு மன்னனுக்கு பரிசில்கள் வழங்கியது நாம் பார்த்தோம். மன்னனுக்கு கடித தொடர்பை ஏற்படுத்தியமை, இவற்றின் மூலம் அரசனின் நல்லெண்ணத்தை பெற்று கண்டிராஜ்யத்தில் விளையும் கருவாவை பெற்றுக் கொள்ள ஒல்லாந்தரது நோக்கம் காணப்பட்டது. உபசம்பத்தா சடங்கிற்கு அரசனுக்கு கப்பல்களை கொடுத்து உதவியதும் 2 விமலதர்மசூரியன், விஜயராஜசிங்கன், கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் ஆகிய மன்னர்களுக்கு இவ்வாறு கப்பல்களை வழங்கி உதவியமையும் நீங்கள் உதாரணமாக குறிப்பிட முடியும். இவ்வாறாக இவர்களது செயற்பாடுகள் இடம்பெற்றதன் மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் மாணவர்களே, வர்த்தகத்தின் உச்ச லாபத்தை ஈட்டிக் கொள்வதாகும். ஆம், கண்டிராஜ்ய மன்னன் வேறு வெளிநாட்டவருடன் வர்த்தக தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்வதை தவிர்த்து கொள்வதும் உள்ளாந்தரின் மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது. மன்னனுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் சந்தர்ப்பங்களில் கண்டிராஜ்யத்திற்கும் கரையோர பிரதேசங்களுக்கும் இடையில் கடவைகளை மூடிவிடுவது, அதாவது கருத்து முரண்பாடு ஏற்படும் பொழுது வர்த்தக தடைகளை விதிப்பது இவர்களது அடுத்த செயற்பாடினூடாக லாபம் ஈட்டும் செயற்பாடாக இருந்தது. கரையோர பிரதேசங்களின் சில இடங்களில் நெற்பயிற்சிகையை முன்னேற்ற உள்ளாந்தர் நடவடிக்கை எடுத்தாலும் இதன் மூலமாக வெளிநாடுகளிலிருந்து நெல்லை இறக்குமதி செய்து அதன் மூலம் ஏற்படும் செலவை குறைத்துக் கொள்வது இவர்களுடைய நோக்கமாக இருந்தது. கருவா பயிரிடவும் அதனை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கருவா பயிற்சிகையால் உள்ளாந்தர் அதிக லாபத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்ததால் அதனை அவர்கள் செயற்படுத்தினார்கள் என்று குறிப்பிட முடியும். உள்ளாந்தரிற்கு லாபம் கிடைக்கும் வாசனை பொருட்கள் தவிர்ந்த கரும்பு, கோபி, பருத்தி என்பவற்றையும் இவர்கள் பயிற்சிகை செய்ய நடவடிக்கை எடுத்தார்கள். எனவே உச்ச லாபத்தை பெற்றுக் கொள்வது இவர்களது நோக்கம் இந்த செயற்பாடுகளினூடாக ஈடேற்றப்பட்டது. இந்த பாடப்பகுதியில் நாம் உலகப்படம் குறித்தல், இலங்கை படம் குறித்தல் என்பவற்றுடன் தொடர்புடைய விடயங்களை மிக முக்கியமாக குறித்துக் கொள்வோம். இதன் அடிப்படையில் பயிற்சிகளை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் மாணவர்களே. உலகப்படம் குறித்தலின் அடிப்படையில் உள்ளாந்து குறித்தலுக்காக வினவப்படும். அதாவது நெதர்லாந்து, ஜாவா தீவு, பத்தேவியா, லிஸ்பன் லிஸ்பன் துறைமுகம், போர்த்துக்கல், ஸ்பானியா ஆகிய இடங்கள் உலக படத்துடன் தொடர்புடையன. இலங்கை பட குறித்தலில் ஒல்லாந்தர் ஆட்சி புரிந்த இடங்கள் ராசதானிகள் அமைந்த இடங்கள் என்றவாறு இரண்டு விடயங்கள் 149 பக்கத்தில் உங்களுக்கு படத்தில் குறித்து காட்டப்பட்டுள்ளன. எனவே இவை தொடர்பாகவும் நீங்கள் குறித்தலை மேற்கொள்வது மிக முக்கியமாகும். மாணவர்களை கோட்டை, மட்டக்களப்பு, திருகோணமலை, நீர்கொழும்பு, காலி, கழுத்துறை, கொழும்பு, மன்னார், யாழ்ப்பாணம், கண்டி, மாத்தறை, கட்டுவான என்ற பிரதேசங்களும், அதை தவிர மிக முக்கியமான சொற்கள், அதாவது இடங்களுக்கு வழங்கப்பட்ட மிக முக்கியமான சொற்களும் இங்கு முக்கியம் பெறுகின்றன. ஆம், ஹெமன் ஹைல். ஆம் மாணவர்களே, ஊர்காவத்துறைதான் ஹெமன் ஹைல் என்ற பெயரில் ஒல்லாந்து காலத்தில் அழைக்கப்பட்டது. திருகோணமலை எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆம், பெற்றிக் கோட்டை என்ற பெயரில் திருகோணமலை அழைக்கப்பட்டது. இவ்வாறாக பல்வேறு பிரதேசங்கள் உங்களுக்கு மிக முக்கியமாக குறித்தலுக்கு வினவப்படும். எனவே மாணவர்களே, இந்த பாடப்பகுதியில் நீங்கள் படங்குறித்தல் தொடர்பான பயிற்சியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பிட்டது போல கண்டி மன்னர்களுடன் தொடர்புபட்ட உள்ளாந்தர்களது செயற்பாடுகள் தொடர்பாக நாம் பார்க்கும் பொழுது, விமல தர்ம சூரிய மன்னனின் பின்னர் உள்ளாந்தர்களது செயற்பாடுகள் இங்கு காணப்படுகின்றன. அதாவது 1602 ஆண்டு ஜோரிஸ்வான் ஸ்பில்பர்ஜனின் வருகை, சிபல் த வாட்டின் வருகை, சிபல் த வாட் என்பவர் உயிரிழக்கின்றமை, செனரத் மன்னன் காலத்தில் இரண்டு தூதுக்குழுக்கள், ஒல்லாந்து தூதுக்குழுக்கள் இலங்கை வருகை தந்தமை, அவற்றின் செயற்பாடுகள் சாதகமாக இல்லாத காரணத்தினால் அவை தோல்வியடைந்தமை, அதன் பின்னர் இரண்டாம் ராஜசிங்க மன்னன் காலத்தில் இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கிய சம்பவம். ஆமாணவர்களே, 1538 ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் 1658 ஆண்டாகும் போது கரையோரம் உள்ளாந்தரால் கைப்பற்றப்பட்டது. இது இரண்டாம் ராஜசிங்க மன்னன் காலத்தில் இடம்பெற்ற சம்பவம். 1665 தொடக்கம், 1668 காலப்பகுதியில் கரையோரத்தின் சில பகுதிகள் உள்ளாந்தரால் கைப்பற்றப்பட்டது. 1670 தொடக்கம், 75 காலப்பகுதியில் இரண்டாம் ராஜசிங்க மன்னனால் பல்வேறு பகுதிகள் கைப்பற்றப்பட்டது. இதன் அடிப்படையில் இரண்டாம் ராஜசிங்க மன்னன் காலத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் என்று இவற்றை நாம் குறிப்பிட முடியும். 1688 இரண்டாம் விமல தர்ம சூரிய மன்னன் காலத்தில் கலன் அல்ப்ஸ் என்பவரின் வருகையும் உடன்படிக்கைக்கான ஒரு செயற்பாடும் மேற்கொள்ளப்பட்டது, கலந்துரையாடல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. வீர பராக்கிரம நரேந்திர சிங்க மன்னன் ஆட்சி காலத்தில் மோதல்கள் இடம்பெற்றது. விஜயராஜசிங்க மன்னன் காலத்திலும் பல்வேறு கருத்து முரண்பாடுகளும் மோதல்களும் இடம்பெற்றது. என்றாலும் இரண்டாம் விமல தர்ம சூரிய மன்னன் தொடங்கி கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் வரையான அனைத்து அரசர்களின் காலப்பகுதியிலும் உள்ளாந்தருடனான கப்பல் தொடர்பு காணப்பட்டது. அதாவது கப்பல் உதவி வழங்கி உபசம்பத்தா நிகழ்விற்கு பிக்குகளை வரவழைக்கும் சம்பவங்களை நீங்கள் இந்த இடத்தில் குறிப்பிட முடியும். அதாவது கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னனின் காலத்தில் பெரன் வன் எக் என்பவரின் தலைமையில் 6 படைகள் அனுப்பப்பட்டு கண்டி ராஜ்யம் ஆக்கிரமிக்கப்படுகின்றது. மன்னன் தப்பி செல்கின்றான். மீண்டும் மழைக்காலம் வந்த காலப்பகுதியில் நோய்வாய்ப்பட்டதால் உள்ளாந்து படை தோல்வியடைந்து மீண்டும் கரையோரம் திரும்புகின்றது. 1766 ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்படுகின்றது கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னனுடன். இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக கண்டி ராஜ்யம் கரையோரத்தின் உரிமையை இழந்தது. கண்டி ராஜ்யத்தின் பல்வேறு வர்த்தக உரிமையும் இழக்கப்பட்டது. இவ்வாறான மிக முக்கியமான விடயங்களை நீங்கள் இந்த அடிப்படையில், கண்டி மன்னர்களின் ஆட்சி காலத்தின் அடிப்படையில் குறித்து ஒரு அட்டவணையாக எழுதிக் கொள்ளுங்கள். மாணவர்களே, இந்த பாடப்பகுதி உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். உள்ளாந்தரின் வருகை, கண்டி ராஜ்யத்துடனான தொடர்பு, கரையோரம் ஆக்கிரமிக்கப்பட்ட விதம் என்பது தொடர்பாக பார்த்தோம். பாட இறுதியில் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற வினாக்கள், இவற்றிற்கு நீங்கள் பின்வரும் தொலைபேசி இலக்கத்தினூடாக விடைகளை எழுதி அனுப்ப முடியும். தொலைபேசி இலக்கம் இது மாணவர்களே, 077-15-49-046 077-15-49-046 வினாக்கள் எழுதிக்கொள்ளுங்கள் மாணவர்களே. முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் காலத்தில் உள்ளாந்தருடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட தொடர்புகளுக்கு உதாரணம் இரண்டு தருக. முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் காலத்தில் உள்ளாந்தருடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட தொடர்புகளுக்கு உதாரணம் இரண்டு தருக. ஆம் மாணவர்களே, தூதுக்குழுவின் வருகை தொடர்பான உதாரணத்தை நீங்கள் இங்கு குறிப்பிட வேண்டும். இரண்டாவது வினா, 1638 ஆண்டு இரண்டாம் ராஜசிங்க மன்னனுக்கும் உள்ளாந்தருக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் உள்ளடக்க விடயங்கள் மூன்று தருக. 1638 ஆண்டு இரண்டாம் ராஜசிங்க மன்னனுக்கும் உள்ளாந்தருக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் உள்ளடக்க விடயங்கள் மூன்று தருக. அடுத்த வினா, போர்த்துகேயரிடமிருந்து உள்ளாந்தர் கைப்பற்றிக் கொண்ட கோட்டைகள் எவை? போர்த்துகேயரிடமிருந்து உள்ளாந்தர் கைப்பற்றிக் கொண்ட கோட்டைகள் எவை? நான்காவது வினா, அந்த கோட்டைகளை இலங்கை படம் ஒன்றில் குறித்து காட்டுக. போர்த்துகேயரிடமிருந்து உள்ளாந்தர் கைப்பற்றிக் கொண்ட கோட்டைகளை இலங்கை படம் ஒன்றில் குறித்து காட்டுக. ஆம், இந்த பாடப்பகுதி உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். மாணவர்களே, மீண்டும் ஒரு கல்வி நிகழ்ச்சியினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.